களராத துணிவோடு களமாடினாய். இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய். அழகான திருமேரி தணலானதோ, இந்தி அதிகாரம் உனக்கிங்கு இமனானதோ, இந்தி அதிகாரம் உனக்கிங்கு இமனானதோ.
கர்னல் கிட்டுவும் அவருடன் வந்த 9 தோழர்களும் தீயோடு தீயாகி வங்க கடலில் சங்கமித்த அந்த சம்பவம் சரித்திரம் மறக்காத ஒரு சாவு மட்டுமல்ல, அது எங்கள் நெஞ்சங்களை நீக்க மறக்கும் நெடும் அலையாகி நினைவங்கும் நிலை பெற்று விட்டதொன்று. கர்னல் கீட்டு தேசிய தலைவரால் அதிகம் நேசிக்கப்பட்டவர், அவரின் அன்பை அனுபவித்தவர். தலைவரின் இலட்சியத்திற்கு தோள் கொடுத்து அவரின் மனதோடு ஒன்றித்து வாழ்ந்தவர். அதனால்தான் தமிழீழ தேசிய தலைவர் கிட்டுவை ஆழமாக நேசித்தேன். தம்பியாக, தளபதியாக, எனது சுமைகளை தாங்கும் உற்ற தோழனாக நான் அவனை நேசித்தேன். இது சாதாரண மனித பாசத்திற்கு அப்பாலானது. ஒரே இலட்சிய பற்றுணர்வில் ஒன்றித்து போராட்ட வாழ்வில் நாம் பகிர்ந்து கொண்ட அனுபவத்தில் ஒருவரையொருவர் ஆழமாக இனங்கண்ட புரிந்துணர்வில் வளர்ந்த நேயம் அது என கர்னல் கிட்டுவிற்கும் தமக்கும் இடையே இருந்த பாச பிணைப்பினை வெளிப்படுத்துகின்றார். கிட்டு எந்தளவிற்கு தலைவரின் மனதில் இடம் பிடித்தாரோ அதே அளவு தமிழீழ மக்களின் மனங்களிலும் நிறைந்திருந்தார். இந்த காலத்திலும் மறக்க முடியாத அவரின் நினைவுகளோடு இன்று தமிழீழமும் தமிழீழ மக்களும் இருக்கின்றனர். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப காலத்திலிருந்து ஆழப்பதிக்கப்பட்ட கிட்டுவின் வரலாற்று தடங்கள் அழிக்க முடியாத பெரும் பதிவாக பரிணமித்து தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆயிரத்து 1979 ஆரம்ப காலப்பகுதி விடுதலை போராட்டத்திற்கு அடித்தளமிடப்பட்ட காலம். சதாசிவம் கிருஷ்ணகுமார் எனும் 18 வயது நிறைந்த இளைஞன் தன்னை விடுதலை போராளியாக மாற்றியதன் மூலம் வெங்கிட்டு என பெயர் மாற்றம் பெற்று பின்பு கிட்டு என தோழர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டார். கிட்டுவும் இன்னும் சில தோழர்களும் தலைவரிடமே போரியலை நேரில் கற்றார்கள். கிட்டுவின் துடிப்பும் வேகமும் அங்கிருந்தவர்களிடையே அவரை வேறுபடுத்தி காட்டியது. எதையும் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற வேகமும் இந்த விடயத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றலும் கிட்டுவிற்கு இயல்பாகவே இருந்ததால் தலைவரின் எண்ணங்களை, சிந்தனைகளை, மக்கள் மீது அவர் கொண்டிருந்த எல்லை கடந்த பாசத்தை தலைவரின் அருகிலிருந்த கிட்டு அறிந்து கொள்கின்றார். அளவு கடந்த திறமையுடன் வேகமும் விவேகமும் நிறைந்த அவரது செயற்பாடுகள் அவர் மீதான தனி நம்பிக்கை வளர காரணமாகின்றன. தன் மீது தலைவர் வைத்திருக்கும் நம்பிக்கையை நிரூபிக்கும் காலம் கனிந்து வரும் வரை கிட்டு காத்திருக்கின்றார். ஆயிரத்து 1983 மார்ச் 4 அற்புதன் தலைமையில் உமியாள்புரம் தாக்குதலுக்காக விடுதலை புலிகளின் அணியொன்று செல்கின்றது. அதில் கிட்டுவும் ஒருவர். தாக்குதலுக்கான களம் தீர்மானிக்கப்படுகின்றது. வீதியில் நில கண்ணிவடிகளை பொருத்திவிட்டு எதிரியின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். கண்ணிவடிகளை கையாளும் போதியளவு செயல்திறன் போராளிகளுக்கு இல்லாத காலம் அது. இராணுவ வாகனங்கள் இலக்காக அண்மிக்கும் நேரத்தில் துரதிருஷ்டவசமாக வாகனங்களை கண்டு மிரண்டு ஓடி வந்த ஆட்டுக்குட்டியின் கால்கள் பட்டு கண்ணிவடிகள் வெடிக்க போராளிகள் நிலை குலைந்து போகின்றனர். துப்பாக்கி ரவைகளை கக்கியவாறு இரு இராணுவ கவச வாகனங்கள் போராளிகளை நெருங்கி வர பின்வாங்கி செல்வதை தவிர வேறு வழி அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கிட்டு மட்டும் எதிரியை எதிர்கொள்ளும் சாதகமற்ற களநிலையை கருத்தில் கொள்ளாது. துணிந்து நின்று தான் வைத்திருந்த G3 துப்பாக்கியால் இராணுவ கவச வாகனத்தை நோக்கி சுடுகின்றார். இலக்கு தவறவில்லை. சாரதி காயப்பட வாகனம் செயலற்று போகின்றது. தலைவரின் நம்பிக்கையை மெய்ப்பித்த மகிழ்ச்சியோடு கிட்டு களம்பிட்டு அகன்றார். அவரின் முதல் களமே தனிமனித சாதனையாக ஆரம்பமாகின்றது. ஆயிரத்து 1983 ஏப்ரல் 7 விடுதலை புலிகளின் தாக்குதல் அணியில் கிட்டு 2வது பொறுப்பாளராக நிலை உயர்த்தப்பட்டார். இதன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசால் திணிக்கப்பட்ட உள்ளூராட்சி தேர்தலை பகிஷ்கரிக்கும் பொருட்டு கந்தர்மடம் வாக்குச்சாவடியில் இராணுவம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஜூலை 23 இராணுவ வாகனங்கள் மீது நடாத்தப்பட்ட திருநெல்வேலி கன்னிவெடி தாக்குதல் என்பவற்றிலும் கலந்து கொள்கின்றார். இந்த ஆண்டின் இறுதி காலத்தில் இந்திய மண்ணில் பயிற்சிக்கென சென்ற இயக்கத்தின் முதற்குழுவின் 2வது பொறுப்பாளராக கிட்டு நியமிக்கப்படுகின்றார். பயிற்சியை முடித்து தமிழீழம் வந்த கேர்னல் கிட்டு 1984 மார்ச் 2 நடைபெற்ற குருநகர் படைமுகாம் தாக்குதல் உட்பட பல்வேறு தாக்குதலில் முதன்மை பங்கு வகித்து நெறிப்படுத்துகின்றார். இதே நேரம் யாழ் மாவட்ட தளபதியாக இருந்த கேப்டன் பண்டிதர் 1985 ஜனவரி 9 எதிரியுடனான மோதலில் வீரச்சாவடைய அவரின் இடத்திற்கு கிட்டு தலைவரால் நியமிக்கப்படுகின்றார். யாழ் மாவட்ட தளபதியானவுடன் யாழ் காவல்துறை நிலைய தாக்குதலுக்கு பொறுப்பேற்று நடாத்தி அங்கிருந்த பெருந்தொகையான ஆயுதங்களை கைப்பற்றினார். யாழ் மாவட்டத்தில் கிட்டுவின் வெற்றிகர தாக்குதல்கள் தொடர்ந்தன. எதிரிப்படை யாழ் மண்ணில் அவனுடைய முகாமுக்குள்ளேயே முடக்கப்படுகின்றது. யாழ் கோட்டையை ஆக்கிரமித்திருந்த ஸ்ரீலங்கா இராணுவம் கிட்டு என்ற பெயரை கேட்டாலே கதிகலங்கி போகும் நிலை உருவாகின்றது. மக்கள் மத்தியில் கிட்டு என்ற 3 பெயர் மந்திரமாக உச்சரிக்கப்படுகின்றது. யாழ் மண்ணில் எதிரிப்படையை மட்டும் அவர் வெற்றி கொள்ளவில்லை, மாறாக மக்களின் மனங்களையும் அவர் வெற்றி கொண்டார். மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதில் அவர் அதிக அக்கறை செலுத்தினார். தொழில் நிலையங்கள், நூலகங்கள், மலிவு விலை கடைகள், பூங்காக்கள் என்பவற்றை நிறுவி மக்களின் வாழ்க்கை நிலையை உயர்த்தினார். இவ்வாறாக கிட்டுவின் சமூக பணிகள் விரிவடைய அவர் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனைகளை பிரதிபலிக்கும் ஒரு ஒப்பற்ற போராளியாக மக்களால் உணரப்பட்டார். தமிழீழ மக்கள் மனங்களில் மாத்திரமல்ல, எல்லை கடந்து வாழும் தமிழ் உறவுகள் அனைவருமே கிட்டுவின் வீர சாதனைகளை அறிந்து பெருமிதமடைந்தனர். விடுதலை புலிகளால் மன்னாரில் வைத்து சிறை பிடிக்கப்பட்ட 2 சிங்கள சிப்பாய்களின் விடுவிப்பு தொடர்பாக 1986 நவம்பர் 10 சிங்கள படை தளபதியான கேர்னல் ஆனந்த வீரசேகரா கேப்டன் கொத்தலாவை ஆகியோரை தனது இடத்திற்கு அழைத்து சந்தித்ததன் மூலம் கிட்டு என்ற பெயர் சிங்கள மக்கள் மத்தியிலும் பிரபல்யம் அடைந்தது. 1987 மார்ச் 1 தேச துரோகியொருவனின் கைக்குண்டு தாக்குதலினால் தனது இடதுகாலை இழந்த கிட்டு தனது மன உறுதியால் முன்னிய வேகத்துடனும் திடகாத்திரத்துடனும் விடுதலை போருக்கு வலி சேர்ப்பவராக வளர்ந்து வந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் தனது சிகிச்சைக்காக இந்தியா சென்ற கிட்டு ஒப்பந்தம் முறிவடைந்த நிலையில் இந்திய அரசினால் திணிக்கப்பட்ட போரின் உண்மை நிலைப்பாட்டை வெளிக்கொணர பெரிதும் பாடுபட்டார். இந்திய அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், கலைஞர்கள், பேராசிரியர்கள் என பலரையும் சந்தித்து எமது நிலைப்பாடு தொடர்பாக எடுத்துரைத்திருந்தார். எமது தியாக வரலாறுகளை பல வெளியீடுகள் மூலம் இந்திய மக்களின் பார்வைக்கு கொண்டு வந்தார். இவ்வாறான நிலையில் கிட்டுவை இந்திய அரசு வீட்டு காவலிலும் சென்னை மத்திய சிறையிலும் கைதியாக அடைத்து வைத்திருந்தது. சிறைக்குள் இருந்தபடியே அவர் தமிழகத்திலிருந்து வெளிவரும் தேவி இதழுக்கு போராட்டம் தொடர்பான நீண்ட தொடர் கட்டுரையை எழுதினார். சிறையில் இருக்கும் தன்னை விடுவிக்கும்படி கிட்டு நடாத்திய அகிம்சை போருக்கு அஞ்சிய இந்திய அரசு அவரை தமிழீழத்தில் விடுதலை செய்தது. விடுதலை பெற்ற கிட்டு பன்னி காட்டில் தலைவரை சந்தித்து இந்திய படையினருக்கு எதிரான போருக்கு இறுதி வரை முகம் கொடுத்தார். இந்திய படை மெல்ல மெல்ல தோல்வி முகம் காணும் நிலை உருவானது. அமெரிக்காவிற்கு வியட்நாமும் ரஷ்யாவிற்கு ஆப்கானிஸ்தானும் புகட்டிய பாடத்தை தமிழீழம் இந்தியாவிற்கும் புகட்டியது. இந்நிலையில் இலங்கை அரசு இந்தியாவை நிராகரித்து புலிகளுடன் பேச முன்வருகின்றது. 1989 ஸ்ரீலங்கா அரசுடன் பேசுவதற்கு கொழும்பு சென்ற குழுவில் அங்கம் வகித்த கீட்டு விடுதலை புலிகளின் வெளிநாட்டு பிரிவு பொறுப்பாளராக அங்கிருந்தபடியே லண்டனுக்கு பயணமானார். கிட்டு லண்டனில் வாழ்ந்த காலத்தில் புலம்பெயர்ந்து வாழ்ந்த தமிழரிடையே போராட்ட உணர்வையும் நம்பிக்கையையும் ஊட்டினார். களத்தில் எரிமலை என பல்வேறு சஞ்சிகைகள் மூலம் ஈழத்தில் நடக்கும் நிகழ்வுகளை மக்களுக்கு எடுத்துச் சென்றார். விடுதலை புலிகள் மாணவர் அமைப்பு, விடுதலை புலிகளின் கலை பண்பாட்டுக் கழகம் என பல்வேறு அமைப்புகளையும் வெளிநாட்டில் அமைத்து செயற்பட்டார். விடுதலை உணர்வையும் தாய் மண்ணின் பற்றுறுதியையும் தாயக மண்ணை விட்டு புலம்பெயர்ந்த மக்கள் மறந்து போகா வண்ணம் தனது செயற்பாட்டை விரிவுபடுத்தினார். எனினும் கிட்டு எங்குதான் வாழ்ந்தாலும் இந்த பணியை செய்தாலும் அவர் மனம் தமிழீழ மண்ணையே சுற்றி வந்தது. அவர் தலைவரை, தாயகத்தை, தமிழீழ மக்களை ஆழமாக நேசித்தார். தமிழீழத்தில் எப்போது தனது கால் மீண்டும் பதியும் என ஏக்கத்தோடு காத்திருந்தார். கிட்டு எதிர்பார்த்திருந்தது போல தமிழீழத்துக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. குவேக்கஸ் சமாதான குழுவின் யோசனைகளுடன் ஐரோப்பிய நாடொன்றிலிருந்து சர்வதேச கடற்பரப்பினூடாக MV அகத் என்ற கப்பலில் கிட்டுவும் அவரது தோழர்களும் பயணமானார்கள். யாரும் சென்று வரக்கூடிய சர்வதேச கடற்பரப்பில் இந்தியா தனது சதி வலையை பின்னுகின்றது. இந்திய கடற்படை சர்வதேச கடல் எல்லையில் கிட்டுவின் கப்பலை மறைத்து வலுக்கட்டாயமாக தனது எல்லைக்குள் இழுத்துச் சென்றது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையை முகவரியாக கொண்ட கர்னல் கிட்டு என்று அழைக்கப்படும் சதாசிவம் கிருஷ்ணகுமார் 2 குறுக்குத்தேரு உதயபுரம் மணியம் தோட்டத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி கேப்டன் குணசீலன் அல்லது குணராஜ் என்று அழைக்கப்படும் சேகரன் குரோஸ் மைக்கேல் ஜீவா அரசடி வீதி நல்லூர் யாழ்ப்பாணத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி கேப்டன் ரொசான் என்று அழைக்கப்படும் ரத்னசிங்கம் அருணராசா பொலிகண்டி வல்வெட்டித்துறையை முகவரியாக கொண்ட கடற்புலி கேப்டன் நாயகன் என்று அழைக்கப்படும் சிவலிங்கம் கேசவன் கொய்யா தோட்ட ஒழுங்கை யாழ்ப்பாணத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி கேப்டன் ஜீவா என்று அழைக்கப்படும் நடராசா மார்க் ஜெயராஜ் கண்டி வீதி யாழ்ப்பாணத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி லெப்டினன்ட் தூயவன் என்று அழைக்கப்படும் மகாலிங்கம் ஜெயலிங்கம் மணியந்தோட்டம் கொழும்புத்துறை யாழ்ப்பாணத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி லெப்டினன்ட் நல்லவன் என்று அழைக்கப்படும் சிவஞான சுந்தரம் ரமேஷ் 2 குறுக்குத்தெரு நாவாந்துறை வடக்கு யாழ்ப்பாணத்தை முகவரியாக கொண்ட கடற்புலி லெப்டினன்ட் அமுதன் என்று அழைக்கப்படும் அலோசியஸ் ஜோன்சன் சுதுமலை வடக்கு மானிப்பாயை முகவரியாக கொண்ட லெப்டினன்ட் கர்னல் குட்டிசிறி என்று அழைக்கப்படும் ராசையா ஸ்ரீ கணேசன் ஆகிய போராளிகள் இந்திய படைகளின் வஞ்சகத்தால் கடலிலே வீர வரலாறாகின்றனர். எங்கும் எதிலும் எல்லாவற்றிலும் இந்த மாவீரர்கள் என்றும் எம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழினத்தின் ஆன்மாவில் அழிக்க முடியாதோர் இடம் இவர்களுக்குண்டு. எல்லையற்ற திறமைகளாலும் மக்கள் மேல் இவர்கள் வைத்திருந்த உண்மையான அன்பினாலும் தமிழினத்தில் நீங்காத நினைவுகளை பதித்துச் சென்றிருக்கின்றனர். இறுதி மூச்சு வரை தமிழினத்தின் தன்மானம் காத்து தமிழின தலைவனுக்கு பெருமையை சேர்த்த அந்த ஒப்பற்ற வீரர்களை எந்த நாளும் எவராலும் மறக்க முடியாது. கிட்டு ஒரு தனி மனித சரித்திரம். நீண்ட ஓய்வில்லாத புயலாக வீசும் எமது விடுதலை வரலாற்றின் ஒரு காலத்தின் பதிவு. இவ்வாறு கூறும் தமிழீழ தேசிய தலைவரின் எண்ணங்களோடு ஒன்றிணைந்து கர்னல் கிட்டுவை நெஞ்சிலேற்றுவோம். அவர் நினைவு தினத்தில் உறுதியெடுத்துக் கொள்வோம்.
படகேறினாய். அழகான திருமேனி தணலானதோ இந்தி அதிகாரம் உனக்கிங்கு யமனானதோ. நீ நடந்த பாதையெங்கும் பூமலர்ந்தது, தமிழீழமெங்கும் முந்தனதன் பேர் கலந்தது. நீ நடந்த பாதை கலந்தது. தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய், தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய். தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய், தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய். தளராத துணிவோடு களமாடினாய், தமிழீழ நினைவோடு படகேறினாய். அமைதி தேடி வந்த புறா சிறகிழந்தது, கொடுமரக்கர்களின் அம்பு பட்டு துடி துடித்தது. அமைதி தேடி வந்த புறா சிறகிழந்தது, கொடுமரக்கர்களின் அம்பு பட்டு துடி துடித்தது. இமய நாடு குந்தனுக்கு குழி பறித்தது, இமய நாடு குந்தனுக்கு குழி பறித்தது. உன்னை இழந்ததினால் எங்கள் நெஞ்சு பதை பதைக்குது, உன்னை இழந்ததினால் எங்கள் நெஞ்சு பதை பதைக்குது. தளராத துணிவோடு களமாடினாய், இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய். படைகளோடு போராடினாய், வந்த இந்தியர்களோடும் அன்று வாதாடினாய். சிங்களத்து படைகளோடு போராடினாய், வந்த